நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் பொருளாதாரம் நிச்சயமற்ற வகையில் உள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் IMF தெரிவித்திருப்பது தொடர்பில் ஒரு பார்வை.
இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தின் தவறுகளை தொடர்வதாகத்தான் அவர்கள் கருதுகின்றார்கள், அதைத்தான் அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார்கள்.
இலங்கையில் போர் முடிந்து 6.5 வருடங்கள் ஆகும் நிலையில் முதல் முறையாக போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பிலான தேசிய கருத்தரங்கு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது பற்றிய செய்திகள்.
6.5 வருடம் யுத்தம் முடிந்த பின்பும் வடக்கு கிழக்கில் இருக்கும் பெண்கள் வந்து தற்போதும் பாதுகாப்பு பிரச்சினை, மற்றது பொருளாதார பிரச்சினை, கல்வி, சுகாதாரம், அந்த சேவைகளை பெற்றுக் கொள்வதிலேயே எத்தனையோ தடைகளை அனுபவிக்கிறார்கள்.
சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2000-க்கும் அதிகமான புத்தகங்களை இழந்துள்ள ஒருவரின் சோகம். செயற்கை கருவூட்டல் மூலம் உலகில் முதல் முறையாக 7 நாய்க்குட்டிகள் பிறந்துள்ள செய்தி. இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
ருவாண்டா இனப்படுகொலையில் முக்கிய பங்கு வகித்தவர் என சந்தேகப்படும் நபர் ஒருவர் கொங்கோ ஜனநாயக குடியரசில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ருவாண்டா படையினர் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையின் போது லடிஸ்லாஸ் டஹான்சுவா கடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. முன்னாள் மேயரான அவர் 1994 ஆயிரக்கணக்கானோர் கொலை செய்யப்பட்டதற்கு மற்றும் மிகப்பெரிய அளவிலான பாலியல் பலாத்காரங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கும் காரணமாயிருந்தார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவரை கைது செய்வதற்கு $5 மில்லியன் பரிசுத் தொகையாக அமெரிக்கா அறிவித்திருந்தது.
பாரிஸில் நடந்து வரும் உலக காலநிலை பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்லும் வேளையில் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் சிக்கல்கள் இன்னும் எஞ்சியிருக்கிறதென பிரெஞ்சு அதிபர் எச்சரித்துள்ளார். திட்டமிடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய நிதி தாக்கமே இதற்கு முக்கியமான காரணம் என பிரான்சுவா ஹொலாந்து கூறியுள்ளார். ஒப்பந்தத்தின் மூலம் காலநிலை மாற்றத்தினால் வளர்ந்து வரும் நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் இழப்பிற்கும் சேதத்திற்கும் நஷ்டஈடு வழங்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் விரைவில் எட்டக்கூடிய இலக்குகள் ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று அவர் கூறினார். இறுதி ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்படக்கூடிய செலவு மற்றும் அளவு பற்றி பணக்கார நாடுகளுக்கும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது.
சீனாவின் கடுமையான ஒரு பிள்ளை கொள்கைக்கு புறம்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் பதிவு செய்யப்படாமல் இருந்த மில்லியன் கணக்கான பிள்ளைகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட உள்ளனர். அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை இல்லாமல் இவ்வாறான பெருமளவிலான பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாமலும் மருத்துவ சிகிச்சைகளை பெற முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர். பதிவு செய்யப்படாதுள்ள சுமார் 1,30,00,000 பேருக்கு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் கொடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. வீடற்றவர்கள் உட்பட ஏனைய குழுக்களுக்கும் இந்த ஆவணங்கள் கொடுக்கப்பட உள்ளன.
கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஃபோக்ஸ்வேகன் கார் நிறுவனம் சிக்கியுள்ள மாசு ஊழல் ஒரே ஒரு முறை ஏற்பட்ட தவறினால் உருவானதல்ல, மாறாக தொடர்ச்சியாக நடந்த பல பிழைகளால் நடந்தது என்று அந்நிறுவனத்தின் தலைவர் ஹான்ஸ் டியட்டர் போயட்ஸ் கூறியுள்ளார்.
Was wir wiederholt betont haben und was auch ich heute bekräftigen möchte.
அமெரிக்காவில் டீசல் கார்களுக்கான விற்பனை பிரச்சாரத்தை 2005 தொடங்கிய முதலே இந்த ஊழல் ஆரம்பித்துவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். இது மாதிரியான ஊழல் மீண்டும் நிகழாமல் இருக்க மாசு சோதனைகளின் முடிவுகள் 3rd தரப்பினர் மூலம் சரிபார்க்கப்படும் என அவர் கூறினார். இந்த ஊழலுக்கு காரணமானவர்களை கண்டறிய ஃபோக்ஸ்வேகன் முயன்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
நெதர்லாந்தில் நடந்து வரும் பயங்கரவாதம் தொடர்பான நாட்டின் மிகப்பெரிய விசாரணையொன்றில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 9 பேரை குற்றவாளிகள் என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆம்ஸ்டர்டாமில் பலத்த பாதுகாப்பு மிக்க நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு விசாரணையில் 8 ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணுக்கு 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு அமைப்பு மற்றும் பல ஜிஹாதி குழுக்களுடன் இணைந்து சண்டையிடுவதற்காக இளைஞர்களை தேர்வு செய்யும் பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர் என்று 6 பேர் மீது குற்றம் காணப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 3-5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
மும்பை நடைபாதிவாசி ஒருவர் மீது தனது காரை தாறுமாறாக ஓட்டிக் கொன்றார் என்ற குற்றச்சாட்டில் ஹிந்தி திரைப்பட நட்சத்திரம் சல்மான்கானுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பு மேல்முறையீடு செய்யும் என்று செய்திகள் கூறுகின்றன.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை செய்திகள். உலக அளவில் ஆட்கள் பலவந்தமாக கடத்தி காணாமல் செய்யப்படுவதற்கு எதிரான சர்வதேச உடன்பாட்டில் இன்று இலங்கை கையெழுத்திடும் என்று அரசு இன்று மாலை அறிவித்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையில் வலிந்து காணாமல் செய்யப்படுவதிலிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் வகையில் சர்வதேச உடன்படிக்கை ஒன்றில் இலங்கை கையெழுத்திட உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையில் நியூயோர்க்கிலுள்ள ஐநாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இன்று கையெழுத்திடுவார் என அவர் தெரிவித்தார்.
In fact, we all know that this is an issue that has plagued and pained our nation for long years.
மோதல் அல்லது அமைதியின்மை ஆகியவற்றுடன் சம்பந்தமில்லாத சந்தர்ப்பங்களில் கூட இனம், மதம், மொழி அல்லது பிரதேசம் என்பதற்கு அப்பால் சென்று இலங்கை இந்த குற்றச்செயலால் தசாப்த காலமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் செய்யப்படும் இதனை குற்றச்செயலாக அறிவிப்பதன் மூலம் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பு வழங்க முடியும். அத்துடன் வெள்ளைவான் பயங்கரவாத கலாச்சாரம் மீண்டும் எப்போதும் எமது சமூகத்தில் தலை தூக்காமல் காத்துக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் மங்கள சமரவீர. வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனது மனித உரிமைகள் குறித்த செய்தியில் ஜனவரி 8 தேதிக்கு பின்னரும் வெள்ளைவான் கடத்தல்கள் தொடர்வதாக தெரிவித்துள்ளாரே என பிபிசி அவரிடம் கேட்ட கேள்வியொன்றிற்கு பதிலளித்த மங்கள சமரவீர, தமது நல்ல நண்பர் சி வி விக்னேஸ்வரனிடம் அவ்வாறான சம்பவங்கள் குறித்த விவரங்களை கேட்க உள்ளதாகவும் அது அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இலங்கையின் பொருளாதார நிலை நெருக்கடியான சூழலில் நிச்சயமற்ற வகையில் உள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் IMF நேற்று அமெரிக்காவில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை குறித்து இலங்கை பொருளாதார வல்லுநர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்களுடன் பேசினேன்.
அவர்கள் உண்மையைத்தான் கூறினார்கள். சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு வெளிப்படையாக சற்று காற்றசாட்டமாக அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமையை விமர்சித்திருப்பது கூட இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணத்தான். பழைய ஆட்சிகள் சர்வதேச நாணய நிதியம் சற்று தயக்கமாகத்தான் வெளியில் சொல்லுவதை சற்று அடக்கமாகத்தான் சொல்லி வந்தார்கள். புதிய ஆட்சி வந்திருந்தாலும் ஏற்றுமதியில் தனம்பல் நிலையில் தான் இருக்கின்றது. முன்னே அரசாங்கம் மேற்கொண்ட பல உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அபிவிருத்தி பணிகளும் பெருவாரியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு சற்று தளம்பல் நிலையில் தான் இருக்கின்றது. ஈவன் அடுத்த ஆண்டு கூட அவ்வாறு தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்கத்தின் தவறுகளை தொடர்வதாகத்தான் அவர்கள் கருதுகின்றார்கள். அதைத்தான் அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார்கள்.
இல்ல, இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து நெருக்கடியான நிலையில் இருப்பதற்கு அடிப்படையில் என்னென்ன காரணங்கள்?
அது பல காரணங்கள். அது இந்த அரசாங்கத்தின் மற்றும் குறை சொல்வதில் பிரயோசனம் இல்லை. கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு கூட பொருளாதார தளம்பல் நிலை காரணமாகத்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேரத்துக்கு முன்பாகவே ஜனாதிபதி தேர்தலை கூட வைப்பதற்கு தீர்மானித்திருந்தார். பொருளாதார தளம்பல் நிலை எனும் 1-2 வருடங்களில் மோசமடையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அவர் முன்கூட்டியே தேர்தலுக்கு சென்றிருந்தார். ஆகவே இது ஒரு எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றுதான். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் போன்ற வெளிநாட்டு அமைப்புகள் ஒரு புதிய அரசாங்கம் வந்தபின் இதை சீர்திருத்தம் செய்யக்கூடிய துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்த்திருந்தது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்த எதிர்பார்ப்பு மேலும் இருந்தது. அதில் கூட இந்த அரசாங்கம் தெளிவான பொருளாதார கொள்கையை வெளிப்படுத்தாதன் காரணத்தான் இவ்வாறு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக தெரிகின்றது. இந்த அரசாங்கம் வந்த உடன் சற்று ஏற்றுமதியில் அதிகரிக்கலாம், GSP வரி சலுகைகள் கிடைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்களுக்கு இந்த புதிய அரசாங்கம் செலுத்தி வந்தது. ஆனால் GSP+ போன்ற ஐரோப்பிய நாடுகளின் வரி சலுகைகள் இப்போதைக்கு மீள் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்பது தென்படுகின்றது. இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமையில் ஏற்றுமதிகள் தளம்பல் இருக்கின்றது. இதுக்கு உலக சந்தை நிலவரங்களும் ஒரு காரணம் தான். இந்த பொழுதும் அரசாங்கம் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக சில சலுகைகளை மானியங்களை வழங்கி காஸ்ட் பிரைஸுக்கு குறைவாக பல எரிபொருட்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களை வழங்கி வந்தது. இதன் காரணமாக அரச நிதி நிலவரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது.
இப்படியான நெருக்கடியிலிருந்து இலங்கை பொருளாதாரம் மீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் எவ்வளவு காலமாகும்?
எந்த ஒரு அரசாங்கமும் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய விட மாட்டாது. எனக்கு தெரிந்த மட்டில் வருகிற பங்குனி மாசம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற இருப்பதனால் அது வரைக்கும் மக்களுக்கு சலுகைகளை வழங்கி அவர்களின் வாக்குகளை வாங்குவதற்காக அரசாங்கம் சில பொருளாதாரத்துக்கு கருதியான கொள்கைகளை பின்பற்றலாம். ஆனால் மார்ச் மாதத்துக்கு பின்னாக சில தீர்க்கமான முடிவுகளை எடுத்து சர்வதேச நிதியத்தின் உதவி கூட கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் சில தீர்க்கமான கடினமான முடிவுகளை இருந்து பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன்.
இலங்கை பொருளாதார வல்லுநர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன். இலங்கையில் போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆன பிறகு முதல் முறையாக போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பிலான ஒரு நாள் தேசிய கருத்தரங்கு கொழும்பில் இன்று நடைபெற்றுள்ளது. இது தொடர்பிலான செய்திகளுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்த முடிவுக்கு வந்து 6 வருடங்களுக்கு மேலாகிய நிலையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலைமை தாங்க நேரிட்டுள்ள பெண்கள் தேசிய மட்டத்தில் இன்று கொழும்பில் ஒன்று கூடி தமது உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். விழுது ஆற்றல் மேம்பாட்டு நிறுவனம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. இத்தகைய மாநாடு ஒன்றை கூட்டுவதற்கு இதற்கு முன்னர் நீங்கள் முயற்சிக்கவில்லையா என அந்த நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஆரண்யா ராஜசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு வினவினேன்.
நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் அந்த தருணம் இருந்த அரசாங்கம் வேறு விதமான கொள்கைகளுக்கு மத்தியிலே பெண்களின் பிரச்சனைகளை எடுப்பதற்கு பல தடைகள் இருந்தன. பெண்கள் பிரச்சனைகள் மட்டுமல்ல, போர் முடிந்த காலம் தொடக்கம் இருக்கிற பிரச்சனை, போர் நேரம் இருந்த பிரச்சனை, காணாமற் போனோர் பிரச்சனை, இதெல்லாம் இந்த பெண்களின் பிரச்சனைகள். அதனால் அதனை எடுத்து கூறுவதற்கு எங்களுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வருடம் புதிய அரசாங்கம், புதிய திட்டங்கள், ஒரு சிறிய வாய்ப்பு வந்திருக்கு. நாங்கள் இந்த குரலை எழுப்பலாம், இந்த குரலை கேட்பதற்கு அரசாங்க மத்திய சிலர் இருக்கின்றனர் என்று எல்லாத்திலயும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு இந்த முறை.
சார், இன்றைய மாநாட்டில் என்ன கோரிக்கைகளை முக்கியமாக முன்வைத்திருக்கிறார்கள்?
குறிப்பாக அவர்கள் வந்து தங்கள் பொருளாதார சமூக ரீதியான குறிக்கோள்கள் முன்வைத்திருந்தனர். கூலி வேலைக்கு போகும் போது கிடைக்கும் சம்பளம் பற்றி பேசியிருந்தார்கள். அரசாங்கம் தரும் 250 ரூபாய் ஒரு நாளுக்கு கூட போதாது, இதனை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். தங்களது பிள்ளைகளின் கல்வி, சுகாதாரம், போசாக்கு நிலைமை பற்றி பலர் பேசினர். அதற்கு மேலாக பெண்கள் அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், காணாமற் போன பிரச்சனைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டிருந்தார்கள்.
என்றார் ஆரண்யா ராஜசிங்கம் அவர்கள். பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மனித உரிமைகள் தேசிய ஆணைக்குழு சரியான முறையில் செயற்படவில்லை என்று குறை கூறப்படுகின்ற பின்னணியில் 19வது திருத்தத்தின் கீழ் புதிதாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நிலைமை எப்படி இருக்கின்றது என கேட்டேன்.
யுத்தத்திலும் யுத்தத்துக்கு பின்பு கூட பெண்கள் எத்தனையோ உரிமை மீறல்களை அனுபவித்திருக்கிறார்கள். 6.5 வருடம் யுத்தம் முடிந்த பின்பும் வடக்கு கிழக்கில் இருக்கும் பெண்கள் வந்து தற்போதும் பாதுகாப்பு பிரச்சனை, மற்றது பொருளாதார பிரச்சனை, கல்வி, சுகாதாரம், அந்த சேவைகளை பெற்றுக் கொள்வதிலேயே எத்தனையோ தடைகளை அனுபவிக்கிறார்கள். இப்பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண்பதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவோ வேறு அமைச்சோ செயற்பட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. முதலாவதாக அரசாங்கம் வந்து உறுதி கொள்ள வேண்டும், நாம் இப்பிரச்சனையை தீர்த்து கொள்வோம், பொலிட்டிக்கல் வில் அது இருக்க வேண்டும். இரண்டாவதாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு உதவிகளை கொடுப்பதற்கு அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கொள்கையை நாம் இயற்ற வேண்டும். அதற்கு பின் அக்கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ கொள்கைகள், சட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. ஸோ ஆகையால் நாங்கள் பெண்களின் உரிமைகள், அது முக்கியமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாகத்தான் இருக்கிறோம்.
இப்ப நீங்க குறிப்பிட்டதன் படி இந்த பெண்களுடைய உரிமைகள், அவருடைய குறைபாடுகள் என்பவற்றை தீர்ப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது அதிகார எல்லைக்குள் அரசாங்கத்துக்கான அழுத்தங்களையோ கொடுத்து அவர்களுக்குரிய நிவாரணங்களையோ அல்லது அவர்களுக்குரிய குறைபாட்டை நீக்குவதற்கோ ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் செயற்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பீங்களா?
நாங்கள் அழுத்தங்கள் கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கலாம். நாம் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது எங்கள் கைகளில் இல்லை
என்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போருக்கு பின்னரான காலத்தில் அரசியல் தீர்வு குறித்து பல் தரப்பினர் பேசி வந்தாலும் அத்தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த பிரேரணைகளையோ வரைவு அறிக்கையோ இதுவரை அரச தரப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்போ வெளியிடாத சூழலில் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்று பங்கு பெற்ற ஒரு மாநாட்டத்தில் தீர்மானம் குறித்து வரைவு தீர்மான திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். இது குறித்தும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்காக அரச தரப்பிலோ அல்லது தமிழ் அரசியல் தலைமைகளின் தரப்பிலோ ஆக்கப்பூர்வமான தீர்வு திட்டம் அல்லது தீர்வுக்கான வரைவு ஒன்று பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. யுத்தம் முடிவுக்கு வந்து பல வருடங்கள் ஆகியுள்ள இந்த சூழலில் அன்புக்கும் நட்புக்குமான வலையமைப்பு என்ற நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடிய ஒரு வைபவத்தில் தீர்வு முயற்சிக்கான வரைவு ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து அந்த அமைப்பின் முக்கியஸ்தராகிய ராமசாமி புஷ்பகாந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இலங்கையிலே ஏற்பட்டுள்ள இன பிரச்சனையிலே இன முரண்பாட்டிலே முகம் கொடுத்தவர்களாக காணப்படுகின்ற பகுதியினர்களாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள். எனவே இளைஞர்களுடைய அபிலாசிகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்களுடைய குரலையும் நாங்கள் மிகவும் அழுத்தமாக வெளிப்படுத்த முடியும் என்று குறிப்பாக சிவில் சமூகத்தை இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தோட நாங்கள் இந்த நிகழ்வினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனப்பிரச்சனைக்கான முரண்பாடுகளை தீர்க்கின்ற பொழுது இன்று மலையக மக்கள் இருக்கிறார்கள், அதே போல தெற்கிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள், தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளும் ஒன்றாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து நாங்கள் இதற்கான ஒரு வரைவினை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அந்த வரைவினையும் இன்றைய தினத்தில் நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம்.
இந்த மாநாட்டின் மூலமாக நீங்க என்ன விஷயத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க?
இந்த வரைவினை நாங்கள் விசேடமாக ஒற்றையாட்சிக்கு வெளியில் இருந்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான சிந்தனைக்குள் இன்றைய அரசு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாக கூறியிருக்கின்றோம். இரண்டு விடயங்களை பிரதமர் கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஒற்றையாட்சிக்கு வெளியிலிருந்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய வரலாற்று காரணிகள் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை அழைத்து கூறியிருக்கின்றோம்
என்றார் புஷ்பகாந்தன் அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவராகிய சிவராசா பிரதீப் அவர்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இளைஞர்கள் அரசியல் ரீதியாக ஒன்று கூடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதனால் தாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடியதாக பிபிசி தமிழோசியிடம் கூறினார். இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி வட இலங்கையின் பல மாவட்டங்களிலும் மனித உரிமை சாசனத்தை உறுதிப்படுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக தமிழக செய்திகள் சில. தமிழக தலைநகர் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல்தரப்பட்ட மக்கள் மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்ததை காணக்கூடியதாக இருந்தது என்கிறார் பல பகுதிகளுக்கு சென்று வந்த பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் சென்னை, கடலூர் போன்ற வெள்ள பாதிப்புகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இன மத மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் குழுக்களும் அனைத்து பாதிப்பு பகுதிகளிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்திய ஊடகங்களிலும் இது தொடர்பான செய்திகள் ஆக்கிரமிக்க துவங்கியுள்ளன. அந்த வகையில் சேவையாற்றி வரும் குழுக்களில் ஒன்றான ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் சென்னை கோற்றுப்புறம் பகுதியிலும் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். கோற்றுப்புறம் அரசு தொடக்க பள்ளியை சுத்தம் செய்த அவர்களிடம் அவர்கள் பணி குறித்து பேசிய போது,
என் பேர் முகமது இப்ராஹிம், ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மற்றும் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பாக நம்ம கடந்த ஒரு மாதங்களாக தீபாவளியிலிருந்தே வந்து நம்ம அந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். முதல்ல வந்து அந்த உணவு அந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகள் வந்து உணவுலாம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா நாங்கள் வந்து என்ன தேவைன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கார்ப்பரேஷன் ஆட்டி பல ஏரியாவில் கையில் எடுக்க முடியல. அதனால் வந்து தெருவை சுத்தம் பண்ணுற பணியை வந்து நாங்கள் வந்து திருச்சி, கோயம்புத்தூர் எங்களுடைய அமைப்புகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலேருந்தும் வந்து வர வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 யூத்ஸை வச்சு நாங்கள் வந்து இந்த சுத்தம் பண்ணுற பணியை பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல வந்து தெருக்கள்லாம் பணி செஞ்சுருந்தோம். இப்போ வந்து டெப்ரீஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட ஜேசிபி எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால அந்த ஜேசிபிலாம் எங்கே போக முடியாதோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம்.
இதே சமயம் ஏஎம் ஜெயின் கல்லூரி நிர்வாகத்தினரும் சமண மக்கள் அமைப்பினருடன் இணைந்து பல்வேறு கட்ட மருத்துவ உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து ஜெயின் கல்லூரியின் பேராசிரியரான முனைவர் பாலாஜி கூறுகையில்,
எங்க மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களுடைய பெங்களூர் யூனிட்ல இருந்து நிறைய மெடிசன்ஸ் வந்தது, ஃபுட் மெட்டீரியல்ஸ், கிளாத்திங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்தது. போன சண்டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது பெரும்பாக்கம், தாம்பரம், வேளச்சேரி, கூற்றுப்புறம் போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ரக்ஸில் வந்து அதை ஏற்றி மெட்டீரியல்ஸ் ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து திருவான்மியூரில் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கு வந்து கொண்டு போய் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதை தொடர்ந்து 12 சனிக்கிழமை, 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஎம்ஜெயின் காலேஜினுடைய செக்ரட்டரி மிஸ்டர் சதார்மல் சோடியா இவங்களுடைய சீரிய தலைமையில 2 நாள் கேம்ப் ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கு.
சென்னையில் சீக்கிய அமைப்பினரும் கூட வெள்ள பாதிப்புகள் துவங்கப்பட்ட நாள் முதலே சேவை பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் சென்னை ஸ்ரீ குருநானக் சத் சங் சபாவின் பொதுச் செயலாளரான ஹர்பிதர் சிங்.
இப்ப பாத்தீங்கன்னா சார், எங்க ஆர்கனைசேஷன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்கு சார். அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சதோ இங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உடனே அவங்க வாலண்டியர்ஸ் அனுப்புறாங்க. ஹெட் வந்து இங்கே குருநானக் சத்சங் சபா டி நகரில் வராங்க சார். நாங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுமோ ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ யூகேலேருந்து கால்சா எய்டு வந்திருக்காங்க, யூகேலேருந்து 6 சேனல் அவங்களும் வந்துட்டு பார்த்துட்டும் போயிருக்காங்க. நிறைய வந்து பிளெஜ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுமோ அதை இது பண்ணுங்க. டெல்லியிலேருந்தும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க, தெலுங்கானாலேருந்து ட்ரக் வந்திருக்கு சார் வித் சப்ளை ரிலீஃப் மெட்டீரியல். இந்த மாதிரி நிறைய இடத்துல வாலண்டியர்ஸும் வராங்க, எங்களுக்கு அவங்க நிறைய ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணிடுறோம்.
ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பாக சென்னையில் சேவையாற்றி வரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் வேலூர் கோட்ட அமைப்பாளரான ராமனிடம் பேசிய போது,
முதல் 3 நாளைக்கு உணவு பொட்டலங்கள் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சென்னை முழுக்க கிட்டத்தட்ட 150 இடங்களில் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பயனாயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதற்காக வேண்டி முயற்சி பண்ணி ஒரு ஃபேமிலி கிட் அப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபேமிலி கிட்டானது அதில் ஒரு 20 பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், ஒரு வேஷ்டி, சட்டை, துண்டு, சேலை, பாய், போர்வை, இப்படி அவங்களுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் ஒரு 20 பொருட்கள் அடங்கிய கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கெல்லாம் மருத்துவ நிவாரண முகாம் அதற்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு
என்றார் ராமன்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். சென்னை நகரில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பலர் தமது ஏராளமான உடைமைகளை இழந்துள்ளார்கள். அவ்வகையில் புறநகரான தாம்பரம் பகுதியில் உள்ள ஒருவர் மிக நீண்ட காலமாக சேகரித்து வைத்திருந்த சுமார் 2000 புத்தகங்களையும் இழந்துள்ளார். அவரை சந்திக்க சென்றிருந்தார் நமது செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் தான் பல ஆண்டுகளாக சேகரித்த 2000 மேற்பட்ட அரிய புத்தகங்களை இழந்து தவித்து வருகிறார் சென்னையைச் சேர்ந்த நூலகர் ஒருவர். சென்னை வளர்ச்சி ஆய்வு நிறுவனத்தில் உதவி நூலகராக பணியாற்றி வரும் ரங்கையா முருகன் தாம்பரத்தில் உள்ள முடிச்சூர் பகுதியில் வசித்து வருகிறார். மானுடவியல் தொடர்பாகவும் தமிழகத்தில் அமைந்துள்ள பிராமணர் அல்லாத மடங்கள் தொடர்பாகவும் 2000 மேற்பட்ட அரிய நூல்களை தரைத்தளத்தில் அமைந்திருக்கும் தன் வீட்டில் சேமித்து வைத்திருந்தார் ரங்கையா முருகன். ஏற்கனவே வட இந்திய பழங்குடிகளை பற்றிய அனுபவங்களின் நிழல் பாதை என்ற புத்தகத்தை எழுதியிருந்த ரங்கையா முருகன் தன் சேகரிப்பில் உள்ள புத்தகங்களை வைத்து தமிழக மடங்கள் தொடர்பான ஆய்வு நூல் ஒன்றை எழுதவும் திட்டமிட்டிருந்தார். ஆனால் December 2 ஏற்பட்ட வெள்ளம் எல்லாவற்றையும் புரட்டி போட்டது என்கிறார் ரங்கையா முருகன்.
கீழே உள்ள புத்தகங்களை ஒரு 2 மேலே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சேன். அப்புறம் முக்கியமான புத்தகங்களை எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு பார்க்கும்போது எல்லா புத்தகங்களும் வீடு ஃபுல்லாக மேந்து போய் கிடந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து எல்லாமே சாக்கடை தண்ணியாக சேரும் சகதியமாகவும் புத்தகங்கள் ஃபுல்லாக வலிக்கு இதுங்கிற மாதிரி கண்டிஷன் இருந்தது.
தற்போது வேறு யாரிடமும் கிடைக்க வாய்ப்பில்லாத பல புத்தகங்கள் தன் சேகரிப்பில் இருந்ததாக கூறுகிறார் அவர்.
ஆரம்ப காலங்களில் இருந்த தியாசபிக்கல் சொசைட்டி இந்த மாதிரி வெளியீடுகள் வந்து என்னை வந்து கவர்ந்தது இருந்தாலும் பின்னால் வந்து தமிழ் மேல உள்ள ஆர்வத்தில் வந்து மடங்கள் சமுதாயம் சம்பந்தப்பட்ட எல்லா வரலாறுகளையும் தூக்கணும் ஆரம்பித்தேன். அதனால் தமிழ்நாடுக்குள்ளே உள்ள எல்லா மடங்களுக்கும் மடங்கள் சார்ந்த ஆட்களுடைய இதுகளுக்கும் நான் போய் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி குறிப்பாக சொல்லப்போனால் மாவி ராமானுஜாச்சாரியர் மகாபாரதம் 18 வாலியூம்ஸ் எல்லாம் வந்து கோணங்கிங்கிற மாதிரி ஆள்கிட்ட வந்து அதுக்கு ஈடாக வேறு புக்கெல்லாம் கொடுத்து அப்படி அதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஏர்லி தமிழ் பிரிண்டர் புக்ஸ் வந்து அநேக புக்ஸ் வந்து பெரும்பெரும் விலை கொடுத்து வெவ்வேறு இதுகளை இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தமிழ் சார்ந்த ஆய்வுகள் பண்ண வெள்ளக்காரங்களுடைய எல்லா ஊருக்கையும் மேற்கு மோர்தன ஒரு 10-15 வால்யூம்ஸ் வந்து இங்கிலீஷ்குள்ள உள்ள ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது ஒரு 15 வால்யூம்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒவ்வொன்றும் 400 புத்தகம் எதுவுமே மீட்க முடியாமல் போனதே பெரிய துயரமாக இருக்குது எனக்கு.
December 3 வெள்ளம் வடிந்த பிறகு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவருடைய அரிய சேகரிப்புகளில் எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை. எல்லாமே தண்ணீரில் ஊறி போயிருந்தன. அவற்றை பார்த்து நிலை குலைந்து போன பிறகு அவற்றை தூக்கி எறிய முடிவு செய்தார் அவர்.
இருந்து பக்கம் பொதுவாக ஒட்டி ஒட்டி இருந்தனால இனிமேல் அதை காப்பாற்ற மனநிலைக்கு வந்தேன். ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள என்னவெல்லாம் சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் புஸ்தகத்தை போட்டுற வேண்டாம், நாங்கள் ஒரு மொட்டைமாலில் ஒரு நூறு பூக்கு பண்ணுறோம், நாங்கள் ஒரு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை, அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிற கட்டத்தில் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாரி நிறைய தூக்கி அப்படியே போட்டேன். போட்ட பிறகு அது ஒரு நிம்மதியாக இருந்தது. அதை என்ன பண்ணேன்னா, இதை இருக்கிற நல்ல புக்கையும் சேர்த்து அதில் போட்டுட்டேன். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிற எல்லா பக்கமே நான் ஒரு குறிப்புகள் எழுதி வச்சுருவேன். ஒரு மூணு டைரி நிறைய ஒரு குறிப்பு எழுதி வச்சுப்பேன். அந்த டைரியில் உள்ள குறிப்புகளை கூட மீட்க முடியாமல் அந்த அளவுக்கு ஃபேட் ஆகி போச்சு அந்த இங்க் எல்லாமே. அதான் எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது.
நீரில் ஊறிய புத்தகங்களை தெருவில் தூக்கி எறிந்து விட்ட போது அவற்றை அகற்ற வந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் தன் முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி சொன்னதாக சொல்கிறார் அவர்.
வீட்டுக்கு முன்னால் வந்து குப்பை மாதிரி அள்ளி போட்டுட்டேன். அப்போ திருப்பத்தூர் நகராட்சியிலேருந்து இங்கே வந்து ஒரு துப்புரவு தொழிற்காக வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த நூல்களை பார்த்துட்டு ரொம்ப விசனப்பட்டு, சார் தயவு செய்து அழுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க சார் நீங்கள் வந்து கொஞ்சம் காய வச்சிடலாம், முடிவு கொஞ்சம் பார்த்துடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்களையும் வந்து அள்ள விடாமல் பார்த்தாரு. ஒன்று எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, எல்லா உடமைகள் போனாலும் இந்த அறிவு இழப்பை வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்து முடியாத இதுதான் நினச்சேன். ஆனால் இப்படி வந்தாலும் இந்த இவருக்கு உள்ள இழப்பு அறிவு இழப்பு பெரிய இழப்பு அப்படிங்கிறது அவங்க உணரும் போது எனக்கு அந்த வழி இன்னமும் அதிகமாக இருந்தது. இல்லை நான் ஒரு முடிவான கண்டிஷன் வந்து தூக்கி போட்டுருங்க, இதை பற்றி என்ன குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களை தள்ளிவிட்டு நான் அதை முடிச்சு கட்டினேன். ஒரு எப்படி ஒன்று எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு ஒரு ஒப்பாரி மனநிலையிலேருந்து ஒரு இதாகுமோ அப்படித்தான் நான் அந்த நிலையில் நான் இருக்கேன்.
இவ்வளவு அரிய புத்தகங்களை இத்தனை ஆண்டுகளாக வீட்டில் வைத்திருந்தது தவறு என தற்போது வருந்துகிறார் ரங்கையா முருகன். முன்பே அவற்றை டிஜிட்டல் வடிவில் படி எடுத்திருக்க வேண்டுமெனவும் அரிய புத்தகங்களை சேகரிப்பவர்களுக்கு அதுவே தன் அறிவுரை என்றும் கூறுகிறார் ரங்கையா முருகன்.
சென்னையிலிருந்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் அனுப்பிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக அறிவியல் செய்தி குறிப்பு ஒன்று. உலகில் முதல் முறையாக செயற்கை முறையில் கருவூட்டப்பட்டு சோதனை குழாய்கள் மூலம் 7 நாய்க்குட்டிகள் பிறந்துள்ளன. இந்த அதிசயம் அமெரிக்காவில் நடைபெற்றுள்ளது. அறிவியல் உலகில் இந்த சாதனை மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்று கருதப்படுகிறது. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சியின் பலனாக சோதனை குழாய் முறை மூலமாக உலகின் முதல் நாய்க்குட்டிகளை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளனர். இது அருகி வரும் இனங்களை பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்பதுடன் மனிதர்கள் மற்றும் மிருகங்களில் நோயை ஏற்படுத்தும் மரபணுவை இனம் கண்டு அதனை திருத்திக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதாக உள்ளதாகவும் கோர்னல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது நோய் தடுப்பை மேற்கொள்வதற்கு ஒருபடி முன்னால் சென்று நோய் ஏற்படாமல் தவித்துக் கொள்ள முடியும் என்கின்றனர். 3 வெவ்வேறு நாய்களின் கருவை வேறொரு நாயின் கருப்பையில் செயற்கை முறையில் செலுத்தி அதன் மூலம் 7 நாய்க்குட்டிகள் பிறந்துள்ளன. அவை பீகிள் மற்றும் பீகிள் ஸ்பானியல் கலப்பின நாய்க்குட்டிகளாகும். கோடைக்காலத்தில் பிறந்த இந்த நாய்க்குட்டிகளுக்கு ஐவி, கனோன், பீகிள், படி, நெலி, ரெட் மற்றும் கிரீன் என பெயரிடப்பட்டுள்ளது. இவற்றின் உடல் ஆரோக்கியம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கடந்த வாரமே இந்த வெற்றி படைப்பு அறிவியல் உலகிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. மனிதர்களுக்கு செயற்கை முறையில் சோதனை குழாய் மூலமாக கருவூட்டப்படும் அதே தொழில்நுட்பமே இந்த நாயிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாய்க்குட்டிகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளதாக கோர்னல் பல்கலைக்கழகத்தின் மிருக வைத்திய கல்லூரியின் தலைமை ஆராய்ச்சியாளர் வைத்தியர் அலெக்ஸ் டிராவிஸ் தெரிவித்தார். இந்த சோதனை குழாய் முறையிலான கருவூட்டல் தொழில்நுட்பத்தை 1970களின் நடுப்பகுதி முதல் நாய்களில் மேற்கொண்டு வந்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைந்ததாக தெரிவித்த அவர், இந்த வெற்றி ஒரு முக்கிய மைல்கல்
என்றார்.
IVF எனப்படும் செயற்கை முறையில் கருவுட்டல் மேற்கொள்ளும் இந்த தொழில்நுட்பமானது ஆப்பிரிக்க காட்டு நாயினம் போன்ற அருகி வரும் இனங்களை அழிவிலிருந்து காத்துக்கொள்ள மிகவும் உதவும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனை மனிதர்கள் மற்றும் நாய்களில் ஏற்படும் பாரம்பரிய நோய்கள் பற்றிய ஆய்வுகளிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தனர். ஆய்வாளர்கள் இதனை மருத்துவத்துறையில் அடைந்த ஒரு முன்னேற்றகரமாகவே பார்க்கின்றனர்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த அந்த அறிவியல் செய்தி குறிப்பை கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
ருவாண்டா இனப்படுகொலையில் முக்கிய பங்கு வகித்தவர் என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கொங்கோ ஜனநாயக குடியரசில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. சீனாவின் கடுமையான ஒரு பிள்ளை கொள்கைக்கு புறம்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் பதிவு செய்யப்படாமல் இருந்த மில்லியன் கணக்கான பிள்ளைகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட உள்ளனர். நெதர்லாந்தில் நடந்து வரும் பயங்கரவாதம் தொடர்பிலான நாட்டின் மிகப்பெரிய விசாரணையொன்றில் பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 9 பேரை குற்றவாளிகள் என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாரிஸில் நடந்து வரும் உலக காலநிலை பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நோக்கிச் செல்லும் வேளையில் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் சிக்கல்கள் இன்னும் எஞ்சியிருக்கின்றன என பிரெஞ்சு அதிபர் எச்சரித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, நீங்கள் நமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியை நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். உடனடியாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் நேயர்கள் நமது வலைத்தளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ் மூலமும் நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.